அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஷரியத்துடைய விடயமாக பல தலைப்புகளில் தொடர்ந்து நான் பேசி வருகிறேன். நாட்டுடைய அரசியல் ரீதியான எலெக்ஷன் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்ற சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உத்தேசிக்கிறேன். பொதுவாக உள்ளூர் ஆட்சி சபை இந்த தேர்தல் இதில் வாக்காளர்கள் மற்றும் கட்சிகள் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாவை பயந்து முஸ்லிம்கள் குறிப்பாக நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கும். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் எப்படி மனிதனை இபாதத் என்ற ஒமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லாலே அபுதூன் என்ற இந்த அடிப்படையில் மனித ஜின்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அது இபாதத்தார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் பயான் செய்திருக்கார். இந்த இபாதத் எப்படி தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இபாதத் என்று சொல்லப்படுமோ, திருமணம், வியாபாரம், பாலிடிக்ஸ் இதும் இபாதத் என்றுதான் சொல்லப்படும். இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற முடியும். ஒரு சாரா இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் என்ற ஒரு வகையான தவறான கருத்தை பேசுவதுண்டு. இன்னும் ஒரு சாரா இஸ்லாம் என்றாலே அரசியல்தான் என்ற இந்த மிக மிஞ்சிய அளவு கடந்த ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் செய்வதுண்டு. அப்படி அல்ல, இஸ்லாம் அரசியலுக்கு அப்பாலும் கிடையாது, இஸ்லாம் என்றாலே அரசியல்தான் என்பதும் கிடையாது. எப்படி வியாபாரம் என்றால் என்ன என்பதை ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறதோ சம்பூர்ணமாக, இல்லற வாழ்க்கை என்றால் எப்படி அது அமைய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறதோ, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் அரசியல் என்றால் என்ன என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டாமல் இல்லை. சம்பூர்ணமாக ஒரு நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும், உலகத்துடைய ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பயான் செய்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தி காண்பிச்சு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் நாம் வியாபாரம் தான் இஸ்லாம் என்று சொல்ல மாட்டோம், வியாபாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்று சொல்ல மாட்டோம், திருமணம் தான் இஸ்லாம் என்றும் சொல்ல மாட்டோம், திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் சொல்ல மாட்டோம், அரசியல் தான் இஸ்லாம் என்றும் சொல்ல மாட்டோம், அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் சொல்ல மாட்டோம். அப்படி என்றால் எப்படி ஒரு திருமணத்துக்கு எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை திருமணத்துக்கு முன்பு, திருமண வேளையில், திருமணத்துக்கு பிறகு, வியாபாரத்துக்கு முன்பு, வியாபாரம் நடக்கும் நேரத்தில், வியாபாரத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலுடைய விஷயத்திலேயும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். குர்ஆனும் இதை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். உலகத்தில் பொதுவாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் வந்தவர்கள். அவர்கள் ஒரு வகையான மார்க்க ரீதியான ஆட்சி என்று அதை வழிநடத்தினார்கள். அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வமா கத்தலூஹு வமா சலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மரணிக்கவில்லை, அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை உயிருடன் வைத்திருக்கிறான். யன்ஸிலு ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியமுடைய மகன் பூமிக்கு இறங்குவார்கள். அவர்கள் உலகத்தில் வந்து நபி அவர்களுடைய தீனின் படி ஆட்சி செய்வார்கள் என்பதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இதுக்கு மாற்றமான நம்பிக்கை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. யாரும் ஒன்றை நம்புவதை நமக்கு பலவந்தமாக தடுக்கவும் முடியாது. இஸ்லாம் நபிமார்களுடைய விஷயத்தில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறதை நாம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். காஃபாசிகளை அல்லாஹ் பாதுகாக்க நாடும் பொழுது நஹ்னு நக்ஸு அலைக்கும் நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. அவர்களை நாம் எப்படி பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல 300 வருடம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த அந்த வரலாறை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பயான் செய்திருக்கிறார். அல்லாஹுக்கு இது ஒரு சிரமமான காரியம் அல்ல. அல்லாஹ் படைத்தவன், பராமரிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன். ஒரு அணுவையும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் அசைக்க முடியாத, ஒரு எறும்பும் அவனுடைய விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை நாம் ஒரு போதும் மறக்க மறைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறார். தீர்ப்பளிப்போர் அவனை யாரும் அந்த விட யாருமே எந்த தீர்ப்பு வழங்க முடியாது. தீர்ப்பு என்று சொன்னால் அது அல்லாஹுக்குரியது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தீர்ப்பளிப்பவர்களின் மிக்க மேலானவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இன் ஹுக்மு இல்லா லில்லாஹ் சூரத்துல் அன்ஆமுடைய அந்த 57வது ஆயத்தில் சொல்கிறான், அலாலஹுல் ஹுக்ம் தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உரித்தானது என்பதாக சூரத்துல் அன்ஆமுடைய 62வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அலாலஹுல் கல்கு வல் அம்ரு சூரத்துல் ஆராஃபுடைய அந்த 54வது திருவசனத்தில் அந்த படைப்பும் படைத்தலும் அதன் ஆட்சியும் அவனுக்கே உடையதல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். படைத்தலும் அதனுடைய கட்டளையும் அவனுக்கே உரித்தன. அதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறான். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனுடைய பல வசனங்களில் இதை மிக உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வேதமுடையவர்களாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களும் ஆட்சி செய்வதாக இருந்தால் அது மார்க்கத்தின் அடிப்படையில், அந்த தியோக்ரசி என்ற மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று ஒரு நடைமுறையை அவர்கள் அமல்படுத்தினார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து பின்பற்றக்கூடிய அந்த யூதர்களுடைய ஆட்சியாக இருக்கலாம். பிற்காலத்தில் ஆட்சி என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு மாறி அது மனிதனுடைய கட்டளையாக மாறிவிட்டது. மனிதன் தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவன், மனிதனுடைய சட்டம் தான் அது சட்டமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் 300 வருடம் பெரும் சோதனையில் இருந்தார்கள். அந்த 300 வருடத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அவர்கள் போப்பை தான் தலைவராக மாற்றினார்கள். போப் தன்னுடைய பைபிளை விட்டுவிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி சட்டங்களை மாற்ற ஆரம்பித்தார். அதனால் அல்லாஹு அக்பர், அதில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. நஷ்டம் என்ன ஏற்பட்டது என்றால், மார்க்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு தனி வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அந்த அதுக்கு பின்னால வந்த யூதர்களுடைய நடைமுறை, ஏன் தௌராத்தில் கொடுக்கப்பட்ட வேதத்தில் அந்த குர்ஆனை போன்ற அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லாவற்றுக்கும் உள்ள தீர்ப்பு அதில் கொடுத்திருக்கவில்லை. அதில் நபியுடைய வழிகாட்டல், நல்லடியார்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அதை அவர்கள் மாற்றி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் எல்லா உரிமையும் அந்த தலைவருக்கு, மத தலைவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். மத தலைவர் தன்னுடைய மனவிச்சையின்படி சட்டங்களை மாற்றி மாற்றி அவருடைய வெறுப்பு விருப்பின்படி அவர் சட்டத்தை மாற்ற ஆரம்பித்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு இன்ஜில் வேதத்தின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றே அந்த மார்க்கத்தை கொண்டவுடன் அவர்கள் அந்த பைபிளையும் தூக்கி எரிந்துவிட்டு தன்னுடைய மனோ இச்சையின்படி போல்ஸுடைய அந்த அந்த திருத்தத்தினூடாக பைபிளையும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அந்த பைபிளை மாற்றி ஆட்சியையும் போப்புடைய கையில கொடுக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் பலவிதமாக உலகத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி முறையை போப் சொல்லும் சட்டம்தான், இவருக்கு ஹத்தடிக்க வேண்டும், இவருக்கு ஹத்தடிக்க கூடாது. ஜினா செய்தவர்கள் என்று பிடிபடும் பொழுது குற்றம் இவர்களுக்கு தான் என்று வரும்பொழுது அதை அப்படி மாற்றி அமைத்தார்கள். குடி என்று வரும்பொழுது அதுக்கு சட்டத்தை மாற்றினார்கள். விபச்சாரம் என்று வரும்பொழுது அதுக்கு சட்டத்தை மாற்றினார்கள். தன்னுடைய மனோச்சையின்படி சட்டத்தை மாற்றிக் கொண்டு போகும் பொழுது உண்மையான மார்க்கத்தை தெரிந்தவர்கள் அவர்கள் போதிக்கும் பொழுது அங்குதான் பிரச்சனை வந்தது. இன்றைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் உலமாக்களுக்கு மத்தியிலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கம் ஒன்று சொல்கிறது, ஆட்சி வேறொன்றை சொல்கிறது, மனோச்சை வேறொன்று சொல்கிறது. அவர்களுடைய இஷ்டப்படி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு போகிறார்கள். கதாபி ஆட்சி செய்யும் பொழுது குர்ஆன்ல குல் என்றதை எடுத்து போடுங்கள் என்று அவர் சொன்னார். சதாம் ஆட்சி செய்யும் பொழுது அவர் தன்னுடைய சிலைகள் எல்லாம் கட்டி மதுபானத்தை சர்வசாதாரணமாக அவர் நாட்டில் பரவவிட்டார். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வரும் பொழுது மக்களுக்கு அந்த ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பும், அவர்கள் குர்ஆனை பின்பற்றாமல் தன்னுடைய மனோச்சையின்படி நடத்தக்கூடிய அந்த நடைமுறையும் வரக்கூடிய நேரத்தில் மக்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு வந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த குர்ஆனை இறக்கினார். இந்த குர்ஆன் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அது வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களித்தார். இப்படிதான் நீங்கள் இதை நடத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய 13 வருஷத்தை முடித்து மதீனாவுக்கு 10 வருஷம் அவர்கள் வந்து அந்த ஆட்சியை நடத்தும் பொழுது அங்கே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய ஆட்சி முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ் அக்பர். இபாதத் என்று சொல்லும் பொழுது சில இபாதத்துகள் இருக்குது, அது மனிதனால எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது, அப்படியே நான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆட்சியாளர்கள் தன்னுடைய மனு இஷ்டத்தின்படி அதை மாற்றிவிட முடியாது. இதோ 30 லட்சமாக நபியுடைய காலத்தில் 1,24,000 மக்கள் வந்தாங்க, இப்ப லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்துடைய வருகை இன்றைக்கு முஸ்லிம் பாப்புலேஷன் கூடிவிட்டது. அதனால அரஃபாவுடைய மைதானத்தை நான் பெருசாக்க போகிறேன் என்றே யாருக்கும் அரஃபாவுடைய மைதானத்தை பெருசாக்க முடியாது. காபத்துல்லாவுடைய விஸ்தரிப்பு அல்லாஹ்வுடைய மாளிகைய விசாலப்படுத்துறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அரஃபாவுடைய மைதானத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது யாராலும் அதை மாற்றவும் முடியாது, கூட்டவும் முடியாது. நபி அவர்கள் அதனுடைய வரையறையை போட்டு விட்டார்கள். இப்படி ஃபஜ்ருடைய தொழுக 2 ரக்காத்தான், மகரிபுடைய தொழுக 3 ரக்காத்தான், அசர் இஷா உடைய தொழுக 4 ரக்காத்தான் என்று அந்த நபி அவர்கள் வகுத்ததை யாராலும், அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கு வந்ததை யாராலும் மாற்ற முடியாது. ஜகாத் என்பது 2 வீதம் தான் என்பதை, அது ஜகாத் பணம் கூடியத்தினால 5 வீதமாக மாறும், அது குறைஞ்சத்தினால அது 1 வீதமாக மாறும் என்று ஜிஎஸ்டியையும் வெட்டையும் கூட்டுறது போல ஆட்சியாளர்களுக்கு இதுக்குல கை வைக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வகுத்த சில சட்டங்கள் இருக்கிறது. நோம் என்பதை அதை இப்படிதான் குடிக்க வேண்டும், இதுதான் அதுக்குரிய நேரம் என்பதை, இது கஷ்டமாக இருக்கிறது அதனால நோம் உங்களுக்கு கிடையாது என்று எந்த ஆட்சியாளரும் உலகத்தில் இது அறிவிக்க முடியாது. சவுதியுடைய மன்னராக இருக்கலாம், இந்த வருடம் உங்களுக்கு கடுமையான சூடாக இருக்குது அதனால நீங்க மாற்றி குளிரான காலத்தில் மாற்றிக் கொள்ளுங்க என்று அவருக்கு இது மாத்திரத்துக்கு எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. அப்ப இபாதத் என்பது அல்லாஹ்வினால் வாக்கப்பட்டது. சில இபாதத்துகள் இருக்குது, அது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதுல அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய சட்டம் வரும் பொழுது அது ஒரு வணக்கமாக மாறுகிறது, அது ஒரு இபாதத்தாக மாறுகிறது. ஆட்சி செய்யக்கூடியவர் அந்த ஆட்சியில பேணுதலாக இருக்கிறார். உமர் ரதியல்லான் அவர்கள், அபுபக்கர் ரதியல்லான் அவர்கள், உஸ்மான் ரதியல்லான் அவர்கள், அலி ரதியல்லான் அவர்கள் கிலாபத்துடைய அந்த 30 வருஷ ஆட்சியை செய்தார்கள். அதில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை அவர்கள் பூர்த்தியாக நடைமுறைப்படுத்தினார். தன்னுடைய மனுவீச்சை அவர்கள் அங்கு அமல்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தான் அங்கே எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதை அவர்கள் நடைபிடித்தார். மதுபானம் குடித்து யார் குடிப்பட்டாலும் உஸ்மான் ரதியல்லான் அவர்களுடைய சகோதரன் மதுபானத்தின் குற்றத்துக்கு பிடிபடுகிறார். அங்கு அவர்கள் சகோதரன் என்ற காரணத்தினால் அதை மறக்கவில்லை, அதுக்குரிய தண்டனை கொடுத்தார்கள். உஸாமா ரதியல்லான் அவர்கள் ஒரு 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 குற்றத்தை புரிந்த ஒரு குடும்பத்துக்காக நபிக்கிட்ட வந்து சிபாரிசு செய்தார்கள். யார் சொல்லலா, இது ஒரு நல்ல வசதியுள்ள குடும்பம், நல்ல கண்ணியமான குடும்பம், இவர்களுடைய கை வெட்டப்படுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்க மாட்டாது என்று நபியிடத்தில் வந்து சிபாரிசு செஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கு வந்தார்கள், ஹுத்பா நடத்தினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். இதுக்கு முன்னவர்கள் தன்னுடைய மனுவீச்சின்படி சட்டத்தை மாற்றினாலதான் அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து விட்டார்கள். ஃபாத்திமா முஹம்மதுடைய மகள் திருடினாலும் கை வெட்டப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். என்னிடத்தில் உசாமா வந்து சட்டத்தை அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு என்னிடத்தில் சிபாரிசு செஞ்சதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குற்றங்கள் செய்யும் பொழுது அதை மறைப்பதும் ஒழிப்பதும் அது மார்க்கத்துடைய ஒரு விளையாட்டாக மாறியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவுபடுத்தினார்கள். வணக்கம் ஒன்று இருக்குது, அது தொழுகையில், அதுல யாருக்கும் மாற்றம் செய்ய முடியாது. ஜகாத்துல, ஹஜ்ஜில, அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ரா நிறைவேற்றுங்க. அல் ஹஜ்ஜ அஷ்ஹுரும் மாலுமாத், ஹஜ் என்பது அது ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, இந்த மாசங்களை கொஞ்சம் மாற்றி அமைப்போமே என்று யாராலும் கியாமத்து வரைக்கும் இதில் மாற்ற முடியாது. இது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட எல்லைகள், அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட சட்டம், அதில் யாரையும் மாற்ற முடியாது. சமீபத்தில் ஒரு ஒரு கேள்வி எழுப்பினார்கள் பாகிஸ்தான்ல, இந்த வங்கிகள் எல்லாம் இது வட்டி அல்ல, இது ஒரு நவீன வியாபாரம் என்று சொன்னார்கள். அதில் கோர்ட்ஸ் 5 ஜட்ஜுகளுடைய தீர்ப்பு வழங்கியது. அவர்கள் சொன்னார்கள், எந்த காரணத்தை கொண்டும் இந்த நடைமுறை நபியுடைய காலத்தில் வங்கியுடைய நடைமுறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்று வங்கிகளில், வட்டி வங்கிகளில் நடைபெறும் அந்த அணுகுமுறை அது சுத்த வட்டி தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வைன் குடிக்கும் பொழுது, பண்டி சாப்பிடும் பொழுது, அந்த காலத்தில் ஃபார்ம்ல இருக்கல்ல, இந்த காலத்துல வைனை தயாரிக்கக்கூடிய இப்படி நவீன முறைகள் இருக்கல்ல, அதனால இது கொஞ்சம் நல்ல முறையில அமைக்கப்பட்டிருக்குது, இது ஃபார்ம்ல வளர்க்கப்பட்டிருக்குது, அதனால இது சாப்பிடலாம் தானே என்று சிலர் ஒரு வாதத்தை கொண்டார்கள். பண்டி பண்டி தான், அது எல்லா காலத்திலையும் அது நீங்க ஃபார்ம்ல வளர்த்தாலும், அதுக்கு நீங்க தங்கம் கொடுத்து வளர்த்தினாலும், அல்லாஹ் இன்னமல் கம்ரு வல் மைசர் என்று அல்லாஹ் அந்த மதுபானத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த சூதையும் ஹராமாக்கியது போன்று அல்லாஹ் எப்படி செற்ற பிணத்தையும் ஹிஞ்சீரையும் அல்லாஹ் ஹராமாக்கியது போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வட்டியையும் ஹராமாக்கி இருக்கிறார். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது ஹராமாகத்தான் இருக்கும் என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பாக கொடுத்தார்கள். மதுபானம் நீங்க அதுக்கு நவீன கருவிகள் ஊடாக நீங்க இருந்தாலும் சரி, இன்டாக்சிகேட்டட் என்று சொல்லக்கூடிய போதை வரக்கூடிய ஒன்று எதில் இருக்குமோ, குல்லு முஸ்கிரின் ஹராமும், போதை உண்டாக்க கூடியது எதுவாக எவ்வளவு லட்சத்துடைய பாட்டில நீங்க போட்டு கொடுத்தாலும் அது ஹராமாகத்தான் இருக்கும். பண்டிக்கு என்னதான் உணவு கொடுத்தாலும் அது பண்டி பண்டியாகத்தான் இருக்கும், அது ஹராமாகத்தான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக முன்வைத்தார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, சிலது இருக்குது அரசாங்கம் அமைக்கும் பொழுது அதுல சில சில சட்டங்கள், சில சில நடைமுறையில உள்ள விஷயங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். சோப்பு லைட் பத்தத்துல நீங்க போக கூடாது, மஞ்சள் லைட் பத்தத்துல நீங்க ஆரம்பிக்கலாம், இதோ பச்சை லைட்ல தான் நீங்க போகலாம் என்ற சட்டம், இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள சட்டம் அல்ல, இது ஒரு நாட்டுல ஒரு ஒழுங்கை பேணுவதற்கு கொடுக்கப்பட்ட சட்டம். நிக்கா நடக்கும் பொழுது இது ரெஜிஸ்டர் பண்ணணும் என்பது அது நபி அவர்கள் சொன்ன சட்டம் அல்ல. இது உலகத்துடைய நடைமுறையில இன்னைக்கு பாப்புலேஷன் கூடிருச்சு, இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா ஆகணும். ஸ்கூல்ல பிள்ளைய நீங்க கொண்டு போறதாக இருந்தா பர்த் சர்டிபிகேட் தேவை. உங்களுக்கு சில நாடுகள்ல விசா எடுப்பதாக இருந்தா நீங்க அதுக்கு மனைவி என்பதை நிரூபிக்க தேவை, அதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். இவ மனைவி தான் என்று நிரூபிக்க மகரவுக்கு நீங்க மனைவிக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்க வேண்டி வரும். இது நாட்டில் அரசாங்கம் ஏற்படுத்தும் சட்டம். இந்த சட்டத்துக்கும் அந்த சட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இஸ்லாத்துடைய புதுமை என்னவென்றால், வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்டிய ஹராமாக்கி இருக்கிறான், செத்த குணத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் மனிதனுக்கு இக்கட்டான நிலைமை வரக்கூடிய நேரத்தில் அதையும் தேவையான அளவு அனுபவிக்க அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை மனிதன் பயன்படுத்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால் மிக சிறப்பான, மிக அழகான, எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய மான்கம் மனிதனுடைய கொள்கை ரீதியான சட்டங்கள், அகீதா ரீதியான சட்டங்கள், வணக்க வழிபாடுகளூடான சட்டங்கள், கலாச்சாரம் ரீதியான சட்டங்கள், விவாகரத்து ரீதியான சட்டங்கள், வியாபார ரீதியான சட்டங்கள், குற்றவியல் ரீதியான சட்டங்கள், சுப்ஹான் அல்லாஹ், அனைத்தும் அழகாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றே அரசாங்கம் என்ன செய்திருக்குது? அமெரிக்கா சொல்லிருக்குது, யுனைடெட் நேஷன் சொல்லிருக்குது, மரண தண்டனை கிடையாது. இஸ்லாம் சொல்லுது வலக்கும் ஃபில் ஹயாத் கிஸாஸும் யா உலில் அல்பாப், ஏம புத்திசாலிகளே, உங்களுக்கு யாரும் உங்களை கொண்டு விட்டால், கொலை நடந்தால் அதுக்கு உயிர் பலி எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு என்று சொல்கிறது. இது கியாமத்து மட்டும் என்ன, யுனைடெட் நேஷன் மாற்றினாலும் கியாமத்து மட்டும் யாராலும் இது மாற்ற முடியாது. கை வெட்டுவது என்று நிரூபிக்கப்பட்டு அங்கு எதுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் அது வெட்டிதான் ஆக வேண்டும். மேலான சகோதரர்களே, விபச்சாரம் ஜினா செய்த ஒருவருக்கு ஒரு அரசாங்கம் அதை அவரை கல்லெறிஞ்சி அந்த தண்டனை கொடுத்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜினா செஞ்சார் ஒருவர், அவருக்கு தெரியும் நான் ஒரு அந்நிய பெண்ணோட ஜினா செஞ்சு விட்டேன், இப்ப எனக்கு இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். என்ன சட்டம்? நானும் ஒரு கல்யாணம் முடிச்சவன், ஆனால் கல்யாணம் முடிச்சும் நான் ஒரு பெண்ணோட தவறாக நடந்து விட்டேன். அந்த தவறு நிரூபிக்கப்படுவதற்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று, இஸ்லாம் அந்த சட்டத்தை எவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னா, சுருமா குப்பி உள்ளுக்கு சுருமா குச்சி இருக்கிறது போல ரெண்டு பேருடைய உடல் உறவு நடத்தப்பட வேண்டும். அந்த காட்சி கணவனும் எட்டு கண்கள், அதுல ஆறு கண்கள் கண்டா அந்த மூணு பேருக்கு தண்டனை கிடைக்கும். அந்த ஒருவர் விடுபட்டு போவார், அந்த விபச்சாரம் செய்தவரும் தண்டனைக்கு ஆளாக மாட்டார். உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல மூணு பேர் வந்து சொன்னாங்க, இவர் ஜினா செய்ததாக நாங்கள் கண்டோம் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார் அவர் படுத்து எழும்புறதை கண்டோம் என்றார். உமர் ரதியல்லாஹு அந்த மூணு பேருக்கும் ஹத்த கஸப் பலி சுமத்தினத்துடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ள மிக நெருக்கமான சட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. கண்ட மூப்புக்கு யாரு போயிட்டு இவர் விபச்சாரம் செய்தார் என்று சொல்ல முடியாது. மனைவி கணவனை, கணவன் மனைவியை பார்த்து சொன்னால் அங்கு லியான் என்ற சபிக்கும் சாபமிடும் ஒரு சட்டம் ஒன்று வருகிறது. அந்த சபிப்பை செய்ததுக்கு பிறகு கணவன் மனைவியுடைய உறவு சதா பிரிஞ்சுவிடும். மூணு தலாக் தான் கொடுக்கவே கூடாது. தலாக் கொடுக்கிறதாக முதலாவது தலாக் அல்லாஹ்க்கு வெறுப்பாக, தலாக் கொடுப்பதாக இருந்தால் அது ஒரு தலாக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒரு தலாக் தாராளமாக போதும் கணவன் மனைவியுடைய பந்தத்தை பிரிக்கிறதுக்கு. அவருடைய இதான் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வேறொருவர் வேண்டுமென்றாலும் திருமணம் செய்யலாம், இவரையும் திருமணம் செய்யலாம். இவர் எடுத்த எடுப்புக்கு கொடுக்கிறதே மூணு தலா மூணு தலா மூணு தலா. அதுக்கு போற வாரது முஃப்தி கித்து, அதுக்கு போற பாரது ஜமியத்துலமா, அதுக்கு போற போறது மதரசா, அது போறது போற உலமாக்கள் ஃபத்வா சொல்லுங்க ஃபத்வா சொல்லுங்க. ஒரு ஃபத்வாவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யலாம்? முடிக்கலாம். அவள் வேறொரு திருமணம் செய்து அந்த திருமணத்துக்கு பிறகு அவர் வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டு அதுக்கு பிறகு அவர் தலா கொடுத்து அதுக்கு பிறகு அந்த இந்தாவை கழித்து அதுக்கு பிறகு இவருக்கு மனமுடிக்கலாம். ஆனால் மனைவி கணவனை, கணவன் மனைவியை பார்த்து இவன் விபச்சாரம் செய்தாள் என்று சொன்னா, அதுக்கு பிறகு வர்ற சத்தியத்துக்கு பிறகு என்ன காரணத்தை கொண்டும் இவர்கள் வாழவே முடியாது. ஏன் அப்படி எடுத்த மூப்புக்கு யாரை பார்த்து விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்குவதற்கு இஸ்லாம் எந்த அனுமதியும் கொடுத்தது கிடையாது. உமர் ரதியல்லாஹுடைய காலத்துல மூணு பேர் விபச்சாரம் என்று சொன்னார்கள், ஒத்தர் படுத்து எழுந்திருந்தார், அவர் மூணு பேருக்கும் ஹத்தடிக்கப்பட்டது. இது ஒரு முறை. இரண்டாவது முறை அது என்னவென்றால், இரண்டாவது முறை அதுதான் ஒருவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் விபச்சாரம் செய்தேன். நபி அவர்கள் மாயித் அஸ்லமி வந்து சொன்ன நேரத்தில் நீ செய்யவில்லை, நீ போ என்றார்கள். இரண்டாவது வந்தா நீ முத்தமிட்டு இருப்பா போ என்று சொன்னார்கள். மூணாவது வந்தா அல்லாஹு அக்பர், மூணாவது முறையும் நபி அவர்கள் சொன்னார்கள் நீ அவளோட கொஞ்சிருப்பா நீ போயிரு சொன்னார்கள். அந்த சாமி தப்பிச்சு பேசிருக்கலாம், போயிருந்த அவரை யாருமே விரட்ட மாட்டாங்க. அவர் நாலாவது நான் செய்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து வருது, லா தாஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றும் விஷயத்துல உங்களுக்கு கடுவளவும் இரக்கம் வரக்கூடாது. இப்ப நீங்க சட்டத்தை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். நபி அவர்கள் அவரை வச்சே கல்லெறிகிறார்கள். அந்த கல்லெறியக்கூடிய நேரத்தில் காமிதியா ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் கல்லெறியப்பட்டது. அந்த தௌபா, அந்த தௌபா, அந்த கல்லெறியும் பொழுது அந்த ரத்தம் பழியிருந்து ஒரு சாபிட மேல பாஞ்ச நேரம் அந்த சாபிச்சி என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்ல வேண்டாம், இந்த பெண்மணி செய்த தௌபாவை மதீனாவுக்கு பங்கிட்டால் மதீனாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிட்டு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த பெண் தௌபா செய்திருக்கிறார். இப்படி ஒரு குற்ற தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எய்ட்ஸ் நோய் வரமாட்டாங்க. எய்ட்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு மருந்தையும் நீங்க அந்த தட்பாப்பு பாதுகாப்புக்குள்ள மெடிசினையும் அந்த உரைகளையும் விற்கிறதின் ஊடாக அது எய்ட்ஸ்ல இருந்து பாதுகாக்க முடியாது. எய்ட்ஸ் வந்துதான் தீரும். மேலான சகோதரர்களே, விபச்சாரமும் தன்னின சேர்க்கை உலகத்தில் எங்கு அதிகரிச்சுச்சோ அங்குதான் எய்ட்ஸ் உடைய நோயை வர ஆரம்பிச்சது. மிக நீண்ட நேரம் கிடையாது இந்த நாட்களில் ஜும்மாவுடைய சுத்துபால சுருக்கமான நேரம் இருக்கிறதுனால நான் முடித்துக் கொள்ள விரும்புவேன். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இஸ்லாம் ஒரு அழகான ஆட்சி முறையை நமக்கு தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுற ஆட்சி எப்படி இருந்தது, இஸ்லாம் எப்படி ஆட்சியை அறிமுகப்படுத்தினது என்ற இந்த விஷயங்களை நாம் விரிவாக பேசலாம். இது கட்டாயம் பேசப்பட வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கவனத்திற்கு என்ற தலைப்பில் ஜம்இயத்துல் உலமா ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறது. அதை வாக்காளர்கள் வேட்பாளர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள், வழிகாட்டல்கள். அதை அவர்கள் அந்த எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாக்குரிமை மூலம் பங்களிப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விபரமாக சொல்வதற்கில்லை, எங்களுடைய வெப்சைட்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம், அதை எடுத்து நீங்க படிக்கலாம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அது என்னவென்றால் நீங்க கட்டாயமாக உங்களோட வோட்ஸ் கொடுக்க வேண்டும். இந்த ஓட்டிங் பண்றது என்பது ஒன்று நீங்க சிபாரிசு செய்றீங்க, இல்லாட்டி ஒருவரை நீங்க சாட்சியாக போறீங்க. சிபாரிசு செய்றீங்க இல்லாட்டி நீங்க ஒரு ஏஜென்டாக என்னுடைய பிரதிநிதியாக நான் உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்றீங்க, அல்லது நீங்க சாட்சி சொல்றீங்க. நீங்க சாட்சி சொல்லும் பொழுது, நீங்க ஒருவருக்கு சிபாரிசு செய்யும் பொழுது, ஒருவரை ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு ஏஜென்டாக நியமிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கருத்து கெடுக்க வேண்டும். இது ஒரு விரிவான தலைப்பு. ஒரு இஸ்லாமிய நாடல்ல இது பெரும்பான்மை அந்நியர்கள் வாழக்கூடிய நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இந்த வாக்குரிமை இருக்கிறது. வாக்குரிமை என்னுடைய நாட்டுரிமை, அதை நான் பயன்படுத்த வேண்டும். அது பல கட்டத்திலையும் அது தேவைப்படுகிறது. அந்த வாக்கை அளிக்கும் பொழுது நான் ஒரு பொய் சாட்சியம் சொல்கிறேனா, உண்மையான சாட்சி சொல்கிறேனா, நான் சிபாரிசு செய்வது எப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நான் சிபாரிசு செய்கிறேன் என்ற இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு சந்தர்ப்பம் இருந்தால் நான் தொழுகைக்கு பிறகு இது சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்களை தர விரும்புகிறேன். முடிவானவர்கள் அதில் கலந்து கொண்டு போகலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்
இஸ்லாமிய ஆட்சி முறைகளை உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு நசீவாக்க வேண்டும். ஜெனரல் ஜியாவுல் ஹக்குடைய ஆட்சி காலத்தில் அந்த மனிதர் பெரும் கஷ்டப்பட்டார். நாம் அந்த காலம் பாகிஸ்தான்ல வாழ்ந்த காலத்தில் அது கண்ணால் அந்த காட்சியை கண்டோம். அவர் உலமாக்களை வரவழைத்து உலமாக்களிடத்தில் பொறுப்பு கொடுத்து ஒரு இஸ்லாமிய நாடு எப்படி அமைக்கப்பட வேண்டும், ஏன் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவு வந்த காலத்தில் 1947 ஆண்டுகள்ல இஸ்லாமிய ஒரு நோக்கத்துக்காக தான் பாகிஸ்தான் கா மத்லப் லா இலாஹா இல்லல்லாஹ், பாகிஸ்தானுடைய குறிக்கோளே லா இலாஹா இல்லல்லாஹ்வாக தான் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த நாட்டையே கேட்டெடுத்தார்கள். 17-20 கோடி மக்கள் அந்த நாட்டின் பக்கம் போய் சேர்ந்தார்கள். இன்று அங்கு ஒரு பெரிய சோதனையாக மாறியிருக்கிறது. ரெண்டு வகையான உலமாக்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஒரு சில உலமாக்கள் உடைய நிலைப்பாடு ஒரு தனி ஆட்சி அமைத்தால்தான் இஸ்லாமிய நடைமுறையை சாதிக்க முடியும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சாரா, இல்லை தனி ஆட்சி அமைப்பதனால் எங்களுக்கு எதையுமே சாதிக்க முடியாது, நாம் இந்தியாவில் சேர்ந்திருப்பதுதான் இந்தியா பங்களாதேஷ், அது இந்தியா முஸ்லிம்கள் சேர்ந்திருப்பதில்தான் எங்களுடைய சக்தி இருக்கும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். ரெண்டு கருத்தாக பிரிந்தது. பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது, இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று எப்படிப்பட்ட சோதனைகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும். இன்று இந்த செக்யூலர் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லாத ஒரு ஆட்சி முறை உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு உலகமே இந்த கே தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய ஆட்சி முறையில ஒரு நல்லவனை உருவாக்கணும், தக்குவா உள்ளவன் உருவாக்கணும் என்பது முயற்சி கிடையாது. எந்த அளவுக்கு நீ வாக்கெடுக்கலாம், அந்த வாக்கை வச்சு நீ கன்ஸ்டிடியூஷனை மாற்றலாம். நீ மதுபானத்தை விற்கலாம், நீ விபச்சாரத்தை விற்கலாம், நீ சூதை விற்கலாம், நீ வட்டியை விற்கலாம், விபச்சார விடுதி அனுமதிக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கலாம். தண்ணிங்க சேர்க்கைய நான் இன்றைக்கு சொல்றத நீங்க வெகு விரைவில் நீங்க பாப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டில் இல்லாத ஒரு சட்டம் வெகு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். அதுதான் தண்ணின சேர்க்கை. ஆண் ஆணை முடிக்கிறது, பெண் பெண்ணை முடிக்கிறது. ஆண் ஆணோட உறவு கொள்வது, பெண் பெண்ணோட உறவு கொள்வது. அமெரிக்கால பிரிட்டன்ல எல்லாம் இது சட்டத்துக்கு வந்துருச்சு. அமெரிக்கால பிரிட்டன் எல்லாம் பார்லிமெண்ட் இதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அவங்களுக்கு தெரியும் இது தவறானது, அப்படி இருந்தும் இது அனுமதி கொடுத்துருச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்கள் என்பது அப்படிப்பட்டதுதான். ஆனால் நாங்கள் வாழ வேண்டும், அதுக்காக இந்த வாழக்கூடிய நாட்டில் எங்களுக்கு முடியுமானதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போனா உள்ளதே பறி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் ஒரு சட்டம் இருக்குது, சம்திங் பெட்டர் தென் நத்திங். மாலா யுத்தருக்கு குள்ளும் லா யுத்தருக்கு சொல்லும், இது சம்பூர்ணமாக அடைய முடியாதோ அதுல கொஞ்சத்தையும் விடக்கூடாது. அதுல கொஞ்சத்தையும் நாம் நம்முடைய மார்க்கப்படி இஸ்லாமிய நாடுகளிலேயே இஸ்லாத்தை அமல்படுத்த முடியாத காலத்துல எங்களுடைய நாட்டில் கொஞ்சத்தை எங்களுக்கு செய்து கொள்ள இயலுமுண்டா? அல்ஹம்துலில்லா, அந்த வகையில பார்க்கும் பொழுது சிறுபான்மை நாடுகள்ல, அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, லண்டன்ல இல்லாத சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இஸ்லாம்ன்ற பேர்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். இது முன்னோர்கள் செய்த தியாகம், முன்னே உலமாக்கள் செய்த தியாகம், முன்னே அறிஞர்கள் செய்த தியாகம், முன்னே அரசியல்வாதிகள் செய்த தியாகம். இன்றைய அரசியல்வாதிகள், இன்றைக்கு உலமாக்கள், இன்றைய நாட்டில் உள்ளவர்கள் இதை பாதுகாக்கணுமே தவிர இதை பறி கொடுக்க கூடாது என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் உலக நாடு அனைத்தையும் இஸ்லாமியமயப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை உலகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எமக்கும் உங்களுக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இதை தௌஃபிக் செய்வானாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களும் நிம்மதியுடன், சந்தோஷத்துடன், ஐக்கியத்துடன், ஒற்றுமையுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எல்லா முஸ்லிம்களை தைரியமாக, நிம்மதியாக, தீனுடைய அஹ்காம்களை பேணி நடக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கு திசைவாக்குவாயாக. இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலை யாரா இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நேர்மையுடனும் முன்மாதிரியானவர்களும் நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தருவாயாக. வாக்களிக்கக்கூடிய எங்களுக்கும் நேர்மையுடன் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமான ஆட்சிகளை நியமித்து தந்தருவாயாக. 30 வருட யுத்தத்திலிருந்து விடுபட்ட நாம், 5 வருட சோதனையில் கழித்த நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த காலத்தை நமக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக.